தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு நிறையவே நேயர்களுடைய கேள்விகள் வந்திருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய நாயன்மார்களில் முக்கியமானவராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை சென்ற 19 தேதி வந்தது உங்கள் எல்லோருக்கும் பலருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அவருடைய குரு பூஜை பற்றிய விளக்கங்களை இங்கே உங்களுக்கு கூறுவதற்காக வழக்கம்போல் டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார். அதை பற்றிய விளக்கங்களை கூறிக்கொண்டு பின்பு நாங்கள் நிறையவே நேயர்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்வதாக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே கூடுதலாக நேயர்களுடைய கேள்விகள், ஏற்கனவே இருக்கின்ற கேள்விகளோடு நீங்களும் வரலாம், நாங்கள் அதற்கான அந்த நேரத்தை உங்களுக்கு அறிவிப்போம். எப்பொழுது நீங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம், அப்போது நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக நேயர்கள் ஒன்றை தயவு செய்து கவனிக்க வேண்டும், ஏற்கனவே கேட்ட கேள்விகளை திரும்ப கேட்பதால் எங்களுக்கு மற்ற முக்கியமான கேள்விகளை எடுப்பதற்கு நேரம் இல்லாது போய்விடுகிறது. எனவே தயவு செய்து கேட்ட கேள்விகளை தவிர்த்து கொண்டு புதிதாக நீங்கள் கேள்விகளோடு வரலாம். அதிலே எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய கேள்விகளாக இருந்தால் நல்லது. தனிப்பட்ட உங்களுடைய ஒரு விடயத்தை மட்டும் ஒரு கேள்வியாக கேட்காமல் பொதுவான கேள்வியாக எல்லோருக்கும் பயன்தரக்கூடிய ஒரு வினாவாக இருந்தால் அது ஒரு பயனுள்ள ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது டாக்டர் அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி மெஞ்ஞான உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் விளக்கும் முயற்சியாக தொடங்கியது. அப்பொழுது இது வந்து அந்த நேரத்தில் தொடங்கி இன்றைக்கு இது பரிணமித்துள்ள விதத்தை பார்த்தால் இது சைவத்தின் குரல் போல இருக்கின்றது.
அப்படியான ஒரு
அதே நேரத்திலே பார்த்தால் இதிலே இந்த சைவம் என்பது பலர் நினைப்பது போல ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்துக்கு அல்லது மக்கட்கூட்டத்துக்குரிய ஒரு சமயம். இட்ஸ் எ ரிலிஜன் ஃபார் சர்டன் பீப்புள், ஓ இட்ஸ் எ செக்ட் ஆர் எ கல்ட் ஃபார் சர்டன் பீப்புள் என்றது அல்ல. இட் இஸ் எ காஸ்மிக் ட்ருத். அந்த எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள், எல்லா தத்துவங்கள் மற்ற சத்துவங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் ஏக தேச ஞானம் என்றால் தே ஆர் கன்ஃபைன்ட் டு த ரீஜனல் டொமினன்ட். சில பிரதேசத்துக்கு சில மக்கட்கூட்டங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய ஞானத்தை தருகின்ற தத்துவங்கள் சமயங்கள். ஆனால் சைவம் வந்து இவ்வாறு ஏக தேச ஞானம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கட்கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பொருந்தக்கூடியதல்ல. இது எல்லா மக்களுக்கும், மக்கள் மட்டுமற்ற தேவர் நாகர் சுரர் அசுரர் முதலிய பல்வேறு மக்கட்கூட்டத்துக்கும் கூட இந்த சைவத்தினுடைய தன்மை விளங்குகின்றது. கோடானு கோடி அண்டத்தொகுதியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதே நேரம் இது காலத்தால் மாறாதது, எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சல் ட்ருத் அல்லது காஸ்மிக் ட்ருத் அதே நேரம் எந்த ஒரு சமயங்களுடனோ தத்துவங்களுடனோ கொள்கைகளுடனோ அது முரண்பட்டு நிக்காம
அதான் முக்கியமா.
நாட் இன் கன்ஃபிளிக்ட்,
எஸ்
ஆர் நாட் கன்ஃபிளிக்டிங் வித் தி அதர் ஃபெய்த்ஸ் அண்ட் அதர் ரிலிஜன்ஸ் அதர் பிலோசபிஸ். அது கடவுள் உள்ளென்று உண்டென்று சொன்னாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, எல்லாவற்றினுடைய நல்ல விடயங்களையும் உள்வாங்கி தன் அகத்தே கொண்டுள்ளது சைவம். எங்களுடைய பிலோசபியிலே அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து எங்களுடைய தியாலஜி அல்லது பிலோசபியில, சைவத்தினுடைய பிலோசபியில, வி கேன் இன்க்ளூட் ஆல் அதர் ரிலிஜன்ஸ் அண்ட் பிலோசபிஸ் ஆஃப் த பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமயங்கள் தோன்றி நின்று மறைந்து விட்டன. இன்னைக்கு புதுப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்ற பொழுது சுமேரியாவில் இருந்த கடவுளர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், கிரேக்கத்தில் வழிபட்டு வந்த கடவுளர்களை பற்றி சொல்கிறார்கள், ரோமர்கள் வழிபட்டு வந்த கடவுள்கள் தெய்வங்கள் வழிபாட்டை பற்றி சொல்கிறார்கள், பெகன்ஸ் வழிபட்ட கடவுள்கள் வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். இப்படி பல சமயங்கள் தோன்றி நின்று அழிந்த போதிலும் இந்த எல்லா சமயங்கள் இன்றைக்கு இருக்கின்ற சமயங்களாக எல்லா சமயங்கள் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் அவற்றின் பிரிவுகள் இருக்கின்றன. இப்ப கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் கத்தோலிக்க பதவியும் இருக்கின்றது, புரொட்டஸ்டன்ட் மதம் இருக்கின்றது, இவஞ்சலிஸ்ட் இருக்கின்றார்கள், பெண்டிகோஸ்ட் இருக்கின்றார்கள், அதே மாதிரியாக மூமன் சர்ச் என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவை மையமாக கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான திருச்சபைகள் இருக்கின்றன. அதே மாதிரியாக இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மதத்தில் ஏசியா முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள் என்று இருக்கின்றார்கள், சூஃபி முஸ்லீம்கள் என்ற சிறு பிரிவு இருக்கின்றது. இப்படி பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன. பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் ஹீனயானம் மகாஜானம் போன்ற பிரிவுகள் இருக்கின்றன. இப்படி ஜொராஸ்ட்ர மதம், சீக்கிய மதம், மற்றது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய மதம், பகுத்தறிவுவாதிகளுடைய மதம், இப்படி பலவிதமான எல்லா மத கொள்கைகளையும் கூட உள்வாங்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி தனிதத்தில் இருக்குது. எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இதுக்குள்ளே அடங்கக்கூடிய தன்மை ஒன்று இந்த சைவத்திலே இருக்கின்றது. அதே சமயம் இது அவைகளில் ஒன்றாக நில்லாமல் அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க மேம்பட்டு எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதே நேரம் தான் தனித்துவமாகவும் நிற்கின்றது. As it accommodates and acknowledges all other religions and philosophies of the past, present and future, it still retains its individuality. That is a speciality of the Saivam. சொல்லுவார்கள், ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவும். பார்க்க வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது வேறு வேறு சமயங்கள் வேறு வேறு வேத புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் ஒன்றோடொன்று முரண்படுவன போல பல உள்ளன. இவற்றுள் ஜாதி சமயம் பொருள் நூல் ஜாதி இங்கு என்னின், இதுக்குள்ளே எதுதான் உண்மையான சமயம், இதில் உண்மையை சொல்லுகின்ற புஸ்தகம் எது? ஒருவர் விவிலிய வேதத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் திருக்குறானை சொல்லுகின்றார், இன்னொருவர் திரிவிடகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் குருநானக் இயற்றிய கிரந்த புஸ்தகத்தை சொல்லுகின்றார், இன்னொருவர் பகவத்கீதையை சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு விதமான புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தம் சமயம் தான் சொல்லுகின்றார்கள். சொல்லுவார்கள், இத்தேவர் அவர் தேவர் தேவரவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மாணிக்கவா சொல்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடவுள் தான் கடவுள், இல்லை அந்த கடவுள் கடவுள், இந்த கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லி பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே, இப்படியெல்லாம் பொய்யுரைகள் பேசி மயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இதுவும் மாணிக்கவாசகர் சொல்கிறார். எல்லா சமயவாதிகளும் வந்து என் சமயம்தான் சமயம், என்னுடைய சமயம்தான் உண்மையை சொல்லுகின்றது என்று சொல்லி ஒவ்வொருவருடன் வாதித்து மலைந்து போனார்கள். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உள்ள உலகத்திலே எல்லா சமயங்களையும் ஒன்றாக காணுகின்ற பார்க்கும், அதாவது த டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து சைவத்துக்குரியது. அதே சமயம் இதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், ஒன்று அகநிலை நோக்கு, மற்றது புறநிலை நோக்கு. இப்போ அகநிலை நோக்குன்றால் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அல்லது அப்ரோச், புறநிலை நோக்கண்டா ஒப்ஜெக்டிவ். அதிலிருந்து நான் சைவனாக இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி அதிலிருந்து புறம்பாக நின்று கொண்டு பார்க்கின்ற நோக்கு, இந்த நோக்கு, அதாவது அந்த ஒப்ஜெக்டிவ் அப்ரோச்சும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு டோட்டலிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கின்றது. இதனாலே சைவம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் வியூவாக இருக்கின்றது. அப்ப இந்த யாது சமயம் யாது பொருள் நூல் இங்கு என்றால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது என்று, இதுதான் புத்தகம் இதுதான் சமயம் அது இல்ல புஸ்தகம் அது அல்ல சமயம் என்றும் பிணக்கது இல்லாமல் நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் நீதியினாலே எல்லா சமயங்களையும் ஒன்று ஒரே இடத்திலே பார்க்கக்கூடியதாக நின்றதோ எது சமயமோ அதுதான் சமயம். அது பொருள் நூல். அப்படி பார்க்கின்ற நூல் தான் உண்மையான பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அது மறை ஆகமத்தே அடங்கிடும். இப்படிப்பட்ட நோக்கம் the totalistic view and the objective view இது ரெண்டும் இந்த ஹாலிஸ்டிக் வியூவும் இந்த அப்ரோச்சும் இந்த அருமறை அருமையான மறைகள் மறை என்றால் வேதங்கள் எங்கள் தமிழிலே எங்களுக்கு வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே எங்களுக்கு நான்கு வேதங்கள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. ரிக்வேதம் ஜசுர்வேதம் சாமவேதம் அதர்வவேதம் இந்த வேதங்கள் எங்களுடைய உண்மைகளுக்கு அடிப்படை. இந்த அருமறை ஆகமங்கள் எங்களுக்கு 28 ஆகமங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன. எல்லா கோயில் கிரியைகளும் ஆகமத்தின்படிதான் நடக்கின்றது. இப்ப வேதங்களில் எடுத்து பார்த்தால் அங்கே எப்படி கோயில் கட்ட வேணும் எப்படி பூஜை செய்ய வேணும் என்ற மரபுகள் கிடையாது. வேதங்களிலே அஷ்டாங்க யோகம் பற்றிய விரிவான விளக்கங்கள் கிடையாது. வேதங்கள் பொதுவாக சொல்லும் சத்தியம் பத தர்மம் சர உண்மை பேசு தர்ம பலியின்படி நடவு என்று சொல்வது ஆகமங்கள் சிறப்பாக சொல்லும். அதனால் தான் வேதம் பொதுநூல் ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்வார்கள். இந்த இவையெல்லாம் இந்த நூல்களிலே இப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. இவை இரண்டும் அரணடி கீழடங்கும். இவை இரண்டும் இறைவனுடைய அடிக்கு கீழே அடங்கும். இவ்வாறு ஒரு டோட்டலிஸ்டிக் வியூவாக பார்க்கிற இந்த சைவ சமயத்திலே எங்களுடைய நாயன்மார்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய 63 நாயன்மார்களையும் எடுத்து பார்த்தால் அதிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்ற நாயனாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் சீர்காழியிலே அவதரித்தவர். சீர்காழியிலே அவர் பிறந்த காலத்திலே அவருடைய பிறந்த காலத்தை சொல்லுவார்கள். அந்த அவருடைய பிறப்பை வந்து ஒரு அவதாரம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவருடைய பிறந்த நாளை பற்றி கூட இப்பொழுது கணிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் அவர் வந்து அவதரித்தார் வார்த்தை தான் இந்த பெரிய புராணத்திலே காணப்படுகின்றது. அவர் வந்து இந்த பிறப்பை வந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் அவந்தெருக்கும் புல்லறவின் அவன் முதலாம் பரசமய அதாவது உண்மையில்லாத நெறிகளையும் வாழ்க்கை நெறிகளையும் போதிக்கின்ற மற்ற சமயங்கள் அதாவது சமயங்களிலே உண்மையை தேடுகின்ற சமயங்கள் இருக்கின்றன சைவம் உட்பட. அதே நேரம் உண்மை சமயம் என்று சொல்லிக்கொண்டு அவச்சியர்களை செய்கின்ற சமயங்களும் இருக்கின்றன. அதுவும் சைவம் உட்பட எல்லா மதத்திலையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவச்சியர்கள் செய்கின்ற சமயங்களுடைய அறிவின்மையை போக்கவும் பவம்பெருக்கும் புரை நெறிகள் பால்வட அந்த மற்ற அபத்தை பெருக்குகின்ற நெறிகள் எல்லாம் பால்படுவதற்காகவும் ஊழிதொறும் தவம்பெருக்கும் சண்பையிலே சண்பை என்பது சீர்காழியிலே தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அவதாரம் செய்தார் என்ற வார்த்தை அங்கே காணப்படுகின்றது. அப்படி அவர் அவதாரம் செய்கின்ற காலத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் பிறக்கின்ற பொழுது என்ன அவருடைய நாளை சொல்லுகின்றார்கள் எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே இருந்தனவாம். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்க. அருக்கன் என்பது சூரியன். சூரியன் முதலான எல்லா கிரகங்களும் உச்ச நிலையிலே ஜாதகத்திலே உச்ச நிலையிலே வர்க்க வலிமையோடு இருக்கின்ற நேரத்திலே நல்ல ஓரையள நல்ல நேரம் பெறுகின்ற நேரத்திலே திருக்கிழரும் ஆதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரத்திலே திசை விளங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதீகமும் தலைத்தோங்க. இப்படித்தான் அவர் பிறக்கின்றார். அவர் பிறக்கின்ற காலத்தை சொல்கின்ற பொழுது எல்லா கிரகங்களும் உச்ச நிலையில் இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் சொல்லுவார்கள் இந்த கிரகங்களில் வந்து 9 கிரகங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா. அதுல வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அத்துடன் ராகு கேது என்ற சாயா கிரகங்கள் உண்மையான கிரகங்கள் கிரகங்கள். அந்த 9 கிரகங்களிலே 7 கிரகங்கள் முக்கியமானவை. ராகு கேது சாயா கிரகங்களை விட்டு பார்த்தால் அதிலே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த பொழுது அவதாரம் நிகழ்ந்த பொழுது அவருக்கு 5 கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்ததாக மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்றது ராமாயணத்திலே சொல்லப்படுகின்றது வான்மீகி முனிவர் சொல்லுகின்றார். 5 கிரகங்கள் உச்சநிலையில் இருந்தது அவருக்கு வியாழன் உச்சநிலையில் இருந்தது. வியாழன் உச்சநிலையில் இருக்கிறார் என்றால் அது வியாழன் உச்சம் பெறுவது கடகத்தில் அது இருந்தது. வெள்ளி உச்சநிலையில் இருந்தது வெள்ளி உச்சம் பெறுவது மீன ராசியில. சனி உச்சநிலையில் இருந்தது துலாத்தில இருக்கின்றது. செவ்வாய் உச்சநிலையில் இருந்தது மகரத்திலே. புதன் உச்சநிலை இருந்தது கன்னியில. இந்த 5 உச்சநிலையில் இருக்கிறதோட அந்த உச்சநிலையில் இருக்கிற இடங்கள் வந்து கேந்திர ஸ்தானங்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக 1, 4, 7, 10 போன்ற இடங்கள் தான் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்னத்திலிருந்து இந்த கேந்திர ஸ்தானங்களாகவும் இருந்து உச்சமாகவும் இருந்தால் அது ஒரு யோகம். இப்படி ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த கிரகம் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்தாலே ஒரு பெரிய யோகம். அப்ப ராமர் ஸ்ரீராமர் அவதரித்த பொழுது 5 கிரகங்களும் இப்படி உச்ச நிலையில் இருந்தன, 5 கேந்திரத்தில் இருந்தன. அது சொல்வார்கள் பஞ்ச மகாபுருஷ யோகம். ஜாதகம் சொல்வதற்கு தெரியும் இந்த 5 கிரகங்கள் உச்சமாயிருந்தால் ஒவ்வொன்றுக்கும் என்ன பலன் என்றிருக்கின்றது. ஆனால் சம்பந்தர் அவதரித்த பொழுது இந்த 7 கிரகங்களுமே உச்ச நிலையில் இருந்தன. சூரியன் உச்சமாயிருந்தது மேடத்திலே, சந்திரன் உச்சமாயிருந்தது இடபத்திலே. எங்களுக்கு தெரியும் சூரியன் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கிற மாசம்தான் வருஷப்பிறப்பு தொடங்குற சித்திரை மாசம். அப்ப அவர் பிறந்தது சித்திரை மாசத்திலே, ஏனென்றால் சூரியன் வந்து மேஷத்திலே இருக்கின்றார். அப்ப இந்த கிரக நிலையை போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த காலம் வந்து 12 மே மாசம் 639 ஆண்டு 639 12 மே மாசம் என்றால் ஏப்ரல் சித்திரை மாசம் வந்து எங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 14-15 அளவில் தொடங்கி மே 14-15 அளவு வரைக்கும் வருகின்றது இல்லையா. இப்ப எங்களுக்கு இந்த முறை சித்திரை மாதம் வந்து எங்களுக்கு இப்பதான் மே மாசம் 14 முடிந்தது. அதே மாதிரியாக அவர் பிறந்ததும் வந்து இந்த சித்திரை மாசத்துல வந்து 12 ஆங்கில தேதிக்கு 12 மே மாதம் 639 ஆண்டு பிறக்கிறார். 639 AD பிறந்த நாள் புதன்கிழமை. இதெல்லாம் பெரிய புராணத்திலே இல்லை, ஆனால் பின்னோக்கி கிரக நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது பிடிக்கலாம். எப்பொழுது இந்த கிரகங்கள் இப்படி நிலையில இருந்தன, திருவாதிரை நட்சத்திரம் வர வேண்டும், 7 கிரகங்கள் உச்சநிலையாக வர வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய அவதார காலத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி இது அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். அந்த பிறப்பு நிகழ்ந்த பிற்பு அதுக்கு முன்னர் அவதாரம் என்றால் எங்களுக்கு தெரியும் அவருடைய என்ன சொல்றது முன்னர் இருந்த
நிலைமை,
முன் இருந்த நிலையிலிருந்து இறங்கி வருதலைத்தான் நாங்கள் அவதாரம் என்று சொல்லுவோம். அப்ப முன் இருந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் அவருடைய பாடல்களிலே துணிக்கின்றன. அப்ப அந்த ஒரு பாட்டிலே அவரே சொல்லியிருக்கின்றார், முன் இருந்த நிலையிலிருந்த என்னை இவ்வாறு பிறக்க வைத்தனையே என்று சொல்லி அவரே அதை படிக்கின்றார்.
இறைவனே ஒரு விசேட இதுக்காக குறிக்கோளுக்காக அனுப்பி வைக்கிறார்.
மேலிடத்திலிருந்து இறங்கி வருவது அவதாரம். இந்த அவதாரம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் வந்து இதை பிழையாக விளங்கிக் கொண்டு பல வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவதாரம் என்றால் அப என்றால் கீழே, அது விளங்க வேணும். மானம் என்று சொல்லுகிறோம், அவமானம் என்றால் மானம், கீழே வேண்டதில் அவமானம். அது மாதிரி அவதாரம் என்றால் மேநிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா கீழே இறங்கி வருவதுதான் அவர் அவதாரம். அப்ப இதை அவர் சம்பந்தர் திருக்குற்றாலத்துக்கு போய் வழிபடுகின்ற பொழுது தன்னுடைய பாட்டிலேயே சொல்லுகின்றார், துறக்குமாறு சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடு மறக்குமாறு இல்லாத என்னை. நான் உன்னை மறவாமல் அங்கே இருந்தேன் உன்னோட, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என்னை மயக்கி மண்ணின் மேல் புறக்குமாறு காட்டினாய். இந்த மண்ணிலே புறக்குமாறு நீதான் காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய். இப்படி ஒரு பிணிபடுகின்ற இறக்கக்கூடிய உடம்பையும் கொடுத்து விட்டுட்டாய். இழுக்குகின்றது நீ, நான் என்ன இழுக்கு செய்தேன் உனக்கு என்று சொல்லி இது திருக்குற்றாலத்திலே அவரே சொல்லுகின்றார். சம்பந்தரே சொல்லுகின்றார். அப்ப பெரிய புராணத்திலே அவர் திருவபதாரம் என்று சொல்லுகின்றார். சம்பந்தருடைய இந்த பாட்டு அகச்சான்றாக அவர் இதற்கு முன்னர் மேலான நிலையிலே இறைவனோடு அவரை மறவாது நின்ற நிலையையும் இறைவன் அவரை புறக்குமாறு செய்ததையும் சொல்லுகின்றது. அப்ப அவருடைய நோக்கம் இந்த இதனூடாக தெரிய வருகின்றது இல்லையா. அப்படிப்பட்ட சம்பந்தர் பிறந்தது வருகின்றது. அடுத்ததாக தொட்டுக்கொண்டு போவோம். இந்த சம்பந்தனுடைய வரலாற்றை பற்றி என்று கேட்டால் இந்த குரு பூஜை 19 நிகழ்ந்தது. சித்திரை மாசம் வைகாசி மாதம் 3 சம்பந்தனுடைய குரு பூஜை வருகின்றது. அவர் இறைவனுடைய அடியை சேர்ந்த நாள். அப்ப இறைவனுடைய அடியை அவர் சேர்ந்த நாள் என்ற பொழுது எப்பொழுது இறைவனடியை சேர்கின்றார் என்றால் 16 அவருக்கு
ஆயுள் முடிந்துவிட்டது.
அந்த திருமணம் செய்விக்கின்றார்கள். அந்த திருமணம் செய்விக்கின்ற காலத்திலே அந்த திருமண சடங்கிலே திருநெல்லூரிலே நம்பியாண்டார் நம்பி என்பருடைய தேவாரம்பாடிய தேவாரம் திருமுறைகளை தேடி பிடித்த நம்பியாண்டார் நம்பி வேறு, இவர் வேறு. அவருடைய மகளை இவருக்கு பொருத்தி திருமணச் சடங்குகள் எல்லாம் செய்து இந்த திருமணம் எல்லாம் முடிந்த பின்னர் அங்கே ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியிலே அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் கலந்தார்கள். அந்த கலந்த ஜோதியிலே போய் சேர்ந்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தரும். அப்ப இதை பற்றிய காட்சிகளை பற்றி பெரிய புராணத்திலே அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதி வருகின்ற பொழுது இந்த ஜோதி வந்து அந்த இதுல வந்துட்டது. அது வந்த உடனே அந்த அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அனைவரையும் அவர் அங்கே ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்றார். அப்ப இந்த ஜோதியிலே செல்லும்படி பணிக்கின்ற பொழுது அங்கே அந்த நாளையிலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பல நாயன்மார்கள் அவரோடு இருந்திருக்கின்றார்கள். இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்தால் ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் இவரும் வந்து நான்கு முறை சந்தித்திருக்கின்றார்கள். முதலாவது முறை சந்திப்பு அப்பர் சுவாமிகள் தானே சீர்காழிக்கு இவரை தேடி வந்தார். அப்ப சீர்காழிக்கு தேடி வந்த பொழுது இவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று தன்னுடைய வீட்டிலே உபசரித்து அனுப்பி வைத்தார். அது முதலாவது சந்திப்பு. இரண்டாவது சந்திப்பு திருப்புகலூரிலே நடக்கின்றது. திருப்புகலூரிலே முருகநாயனார் என்ற இன்னொரு நாயனார் இருந்தார். அங்கே ஒரு தங்கு மடம் இருக்கின்றது. எல்லா அரியர்களும் போய் தங்கி இருப்பார்கள். அங்கே பல பேர் சந்தித்து இருக்கின்றார்கள். அங்கே வந்து திருப்புகலூரிலே வந்து எங்களுக்கு தெரியும் திருநீல நக்கநாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார். சிறுத்தொண்ட நாயனார் போய் சந்திச்சிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் போய் சந்திச்சிருக்கின்றார். எல்லாரும் ஒன்றாக கூடி இருந்திருக்கின்றார்கள். அந்த திருப்புகலூரிலே இரண்டாவது முறையாக சந்தித்திருக்கின்றார். இரண்டாவது முறையாக அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரை சந்திக்கின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே ஆதிரை திருநாளை பார்த்துவிட்டு வந்து இவரை சந்திக்கின்றார். அப்ப சம்பந்தர் கேட்கின்ற ஆதிரை திருநாள் எப்படி இருந்தது, திருவாதிரை திருநாள் திருவாரூரிலே எப்படி இருந்தது என்று கேட்க அதனுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகின்றார். மூன்றாவது முறையாக திருப்பியும் திருப்பகுலூரிலே சந்திக்கின்றார். இப்பொழுதுதான் இந்த முன் சொன்ன அடியார்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டாக சந்திக்கின்றார்கள். நான்காவது முறையாக இந்த சம்பந்தர் மதுரைக்கு போய் பாண்டியமனுடைய வெப்பு நோய் தீர்த்து சமண சமயத்தை ஒடுக்கி திருப்பி வந்தபொழுது திருப்பூந்துருத்தியிலே அப்பர் சுவாமிகள் சந்தித்திருக்கிறார். இப்படி நான்கு முறை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவருடைய இவர காலத்திலேயே குங்கிலிய கிளையனார் இருந்திருக்கின்றார். என்னுடைய அப்பர் சுவாமிகள் குங்கிலிய கிளையனாரை சந்திச்சிருக்கின்றார். இந்த முருக சுவாமியுடைய மடத்திலிருந்து வெளிக்கிட்டு போகின்ற பொழுது அப்பூதியடிகள் இருந்திருக்கின்றார். இவருடைய காலத்திலே இவருக்கு கிட்டாரிஸ்டாக இருந்தவர் யாழ் வாசித்துக் கொண்டிருந்தவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியர் சமகாலத்தில் இருந்திருக்கின்றார்கள். திருநீல நக்கர் என்ற நாயனார் அந்தன பெருமகன் அவர் இருந்திருக்கின்றார். அவர் இவர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய வீட்டிலே உணவருந்தி விருந்தோம்பல் செய்திருக்கின்றார். அங்கே யாழ்ப்பாணர் இவர் அங்கே சென்ற பொழுது அவருக்கு தன்னுடைய நடு வீட்டிலே தான் தினமும் எரியோம்பும் இடத்திலே இடம் கொடுத்திருக்கின்றார். அது திருநீலநக்க நாயனர். இப்படி பெரும்பாலான நாயன்மார்கள் இவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்கள் எல்லாரும் வாழ்ந்த காலத்திலே இவர் அந்த ஜோதியினுடைய இதிலே எல்லாரையும் புகழ் சொல்லி சொல்லுகின்றார். சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏர்களுக்கு சிவபாத இருதயர் திருமுருக நாயனார் நீலநக்க நாயனார் தன்னுடைய தந்தையார் சிவபாத இருதயர் நம்பாண்டார் தனக்கு பெண் கொடுத்த மாமனார் நம்பியாண்டார் நம்பி சீரார் திருமை பெரும்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மற்ற அனையோர் அணைந்துள்ளோர் அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் பார்நிவு கிளைசூல பன்னிகளோடு உடன் புக்கார் தங்களுடைய சுற்றத்தார்கள் மனைவியர்களோடு உள்ளே சென்றார்கள். அந்த ஜோதியிலே கலந்தார்கள் என்று வருகின்றது. அந்த ஜோதியிலே அனைவரும் கலந்த பிற்பாடு சம்பந்தரும் அதற்குள்ளே போனார். காதலியை கெப்பற்றிக் கொண்டு வலங்கொண்டு அருளி தீதகல வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் வளர் எழில் சோதி நன்னி அதன் உள் புகுவார். அதுக்குள்ளே போனேன். இது ஜோதி என்ற உடனே எல்லாரும் சொல்லுவார்கள் இது என்ன இருக்கிறது, இது நெருப்பா. சில பேர் சொல்லுவார்கள் ஹிஸ்டரி சொல்லுவார்கள் சம்பந்தருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் சமண சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார், புத்த சமயத்தோடு வாதி செய்திருக்கிறார். இப்ப திருமண மண்டபத்துல யாராவது நெருப்பு வைத்து விட்டார்களோ
கேள்விப்பட்டேன்.
நெருப்பு என்றால் என்ன செய்யும், எரிக்கும். ஆனால் இந்த ஜோதி என்ன செய்கின்றது, அந்த ஜோதி வந்து முடிந்தது அப்படியே என்கல்ஃபிங் தி ஹால் டு தி வெட்டிங் ஹால் முடிந்த பிறகு திருப்பி எல்லாரும் போன பிற்பாடு அந்த மணிமண்டபம் அப்படியே திரும்பி வருகுது. பிள்ளையால் எழுந்தருளி புக்கதன் பின் பிள்ளையார் போன பின்னால பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதி குறி நிலை அவ்வழி கரப்ப கரப்ப என்றால் கரந்து மறைந்து போக வள்ளலார்தம் பழைய மணி கோயில் தோன்றுதலும் பழைய மணிமண்டபமும் திருமண மண்டபமும் திருப்பி தெரியும்
அப்படியே தெரியுது.
தொள்ளுநீர் உலகத்து பொருளார் தெருமந்தார் அதுக்கு போகாதவர்கள் ஐயோ போகாம விட்டுட்டே வேண்டு அலக்கல் அங்கலாய்த்தார்கள். இந்த வரலாறு இந்த விவிலிய நூல்லையும் வருகின்றது. மோசஸ் இருக்கிறார் இல்லையா, அந்த மோசஸ் வந்து என்ன செய்யறார் என்று கேட்டால் இறைவனுடைய பத்து கட்டளைகள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப ஒரு மலைக்கு கிட்டவாக போகின்ற பொழுது அங்கே ஒரு புதர் எரிகின்றது காண்கின்றான். ஒரு நெருப்பு எரியுது. இது என்ன நெருப்பு என்று அங்கே கிட்ட போனால் நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குது ஆனால் புதர் கருகவில்லை, சாம்பல் இல்லை.
பெரிதான புதர்
புதர் கரடிகளை இறைவன் ஜோதி வடிவாக வழிபடுகின்றான்.
அந்த நேரத்தில்
பிறகு ஒளி வடிவாக அவனுக்கு 10 கட்டளைகளை சொல்லி கொடுக்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு அவர் வருகின்றார் இல்லையா, 10 கட்டளை கொடுத்தது. அப்ப அந்த ஒப்புறம் பார்க்கணும், இறைவனுடைய வெளிப்பாடு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கின்றது, சிமிலாரிட்டிஸ், அந்த நிலை இருக்கின்றது. அதாவது ஜோதி வருகின்றது ஆனா எரியவில்லை, அதான் அங்க இருக்கின்றது. அப்ப இந்த ஜோதியிலே இழந்தார். அப்ப இன்றைக்கு 4 நாயன்மார்கள் இதுக்குள்ளே போயிருக்கிறார்கள். எல்லாரையும் பார்த்தால் ஒன்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருக்கு யாழ் வாசித்துக் கொண்டிருந்த அவருடைய கிட்டாரிஸ்ட், மியூசிக் குரூப் இருந்தது இல்லையா அவருக்கு, அதுல இருந்தவர் அவர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். திருநீல நக்கர் என்கின்ற அந்தன பெருமனர் தன்னுடைய மனைவியாரோட போயிருக்கின்றார். அந்த திருநீல நக்கருடைய அத்தோடு முருகநாயனர், அதாவது இவர்கள் எல்லாரும் திருப்புகளுடைய மடம் வைத்து எல்லாரும் தங்குவதற்கு உதவி செய்து முருகநாயனாரும் இங்கு இன்வைட் பண்ணப்பட்டிருந்தவர் போயிருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் திருமணத்திலே இல்லை, அவர் என்ன, அவர் அதுக்கு முதலாகவே இறைவனடி சேர்ந்து விட்டார்.
அவர் கைலாயத்துக்கு
அவர் போய்விட்டார். அப்ப இந்த நாள் வந்து இந்த வைகாசி மூலம் அது சென்ற 19 தேதி வியாழக்கிழமை, நாங்கள் அதை அனுசரித்து இன்றைக்கு அவரை நினைவு கூர்ந்து கொள்ளுகின்றோம். அவருடைய அகச்சான்றுகள் சிலது இருக்கின்றது. ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அங்காலே நாங்கள் கேள்விகளுக்கு போகின்றோம். சம்பந்தர் இருந்தது இப்ப எல்லாம் இதெல்லாம் கதை கட்டி விட்டு இருக்கிறாங்களா, பல பேர் சொல்லுவார்கள். சரி, இது முடிந்தால் இந்த சம்பந்தர் ரெண்டு சம்பந்தருக்கு ஞானப்பால் இறைவன்
கொடுத்தார்
சொல்லுவார்கள். இது எல்லாம் நடக்கிற காரியமா, இப்ப எல்லாம் புஸ்தகத்திலே எழுதுகிறார்கள், சைவம் போதிக்கிறவர்களே எழுதுகிறார்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்ற மாதிரி பல பேர் இதற்கெல்லாம் வேறு வேறு விளக்கம், தத்துவ விளக்கம் கொடுக்கறதும், புராணங்கள் எல்லாம் ஏதோ பாமர மக்களுக்கு, அறிவில்லாத மக்களுக்கு ஒரு ஸ்கேர் டாக்டிக், ஒரு பயப்படுத்தி வழியில வச்சிருக்கிறதுக்கு சொன்னதுண்டும். தாங்கள் நாங்கள் எல்லாம் அறிவில ஏதோ பெரியாக்கள், எங்களுக்கு எல்லாம் அது தேவையில்லாத மாதிரியும் பல பேர்
நினைச்சுக்கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த புராணத்துல பார்த்தால் அவருக்கு பால் கொடுத்த உடனே அவர் படிக்கின்ற பாடல் என்ன, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, இப்படி இவன் தான் சொல்றார். அப்பா அவருடைய தகப்பனார் கேட்கிறார், பால் வடைந்து கொண்டிருக்க உனக்கு யாரையா பால் தந்தது என்று கோபித்து கேட்க, இவர் இப்படி இறைவன் தந்தது என்று சொல்லுகிறார். இறைவன் என்று தந்தது என்று சொல்லவில்லை, இவன் தான் என்று சொல்லுகிறார்.
காட்சி கொடுத்தது
அந்த 11 பாடல்லையும் ஒரு இடத்துல கூட இறைவன் பால் தந்ததை பற்றிய குறிப்பு இல்லை. அப்ப சிலவர்கள் அவர்கள் இந்த பாட்டிலேயே இல்லையே என்று சொன்னால், அவர் இன்னொரு இடத்திலே திருக்கல்மலத்தில் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், பிற்பாடு கலகாலத்துக்கு பிறகு நினைவு கூர்ந்து, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென, போதையார் உமாதேவியார் பொற்கிண்ணத்து பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுக்கின்றால், உமி அம்மையாருக்கு இன்னொரு பெயர் உண்ணாமுலை அம்மன், உமையுடைய திருமுலைப்பால் ஒருவருக்கும் வாய் வைத்து அருந்த கொடுக்கப்படவில்லை, உண்ணாமுலை அம்மன். இப்ப அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கறந்துதான் பிள்ளையாருக்கு இந்த ஞானசம்பந்தருக்கு கொடுக்கின்றார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில், அப்ப தகப்பனாருக்கு அது தெரியாது, இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பாலை வண்டி குடிச்சிட்டார். ஒரு நாளும் சின்ன பிள்ளைகள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட
கொடுத்திருக்கிறார்.
என்ன சொல்லுவார்கள், இந்த வெப்பு நோய் தீர்த்தது வேற வேற நிறைய இதுகள் இருக்கின்றன. ஒன்று மட்டும் இன்னொன்று, ஏடு எதிரேறியது,
அந்த நீரை எது
சம்பந்தர் பால் குடிச்சவுடன் என்ன நடக்கிறது அங்க, உணர்வறிய என்ன உபமையிலா கலைஞானம், அதாவது வேறு உபமிக்க முடியாத ஒப்புமையில்லாத எல்லா கலைகளையும் அறிகின்ற ஞானம், புத்தக படிப்பு அந்த கலைகள் எங்களுக்கு தெரியும். கலைகள் 64, அப்ப 64 கலைகள் என்றால் எங்களுக்கு சொல்வார்கள், இலிங்கமாவது எண்ணன் கலையும், 64 கலைகளும் லிங்க வடிவதற்குரியது என்று சொல்லப்படுகின்றது திருமந்திரத்திலே. அப்ப அவர் இந்த படித்து அறியக்கூடிய கலைகள் எல்லாவற்றையும் அவர் பால் குடித்த உடனே அவர் ஓதாது உணர்ந்து விட்டார். இது திருவருப்பயனில் வருகிறது,
ஞானப்பால் என்று சொல்லுவார்.
ஓ, திருவருப்பயனில் வருகிறது, நற்குஞ்சரக்கன்று நன்னில் இந்த பிள்ளையாரை வழிபட்டால் கலை ஞானம், இந்த கலை ஞானம் எல்லாம் கற்குஞ்சரக்கன்று கான், இதெல்லாம் படித்து வர்ற சாமான் இல்லை, அந்த இது இருக்கு இல்லையா, படிக்காமலே சிலது வரும் என்ற இது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை இவர் பெற்றார். இந்த ஞானம் பெற்றதுக்கு இன்னொரு இது இருக்கு, இந்த 64 கலைகளை எங்கே பாவிக்கிறார் என்றால், 64 கலைகளில் என்ன இருக்கின்றே பார்க்க வேண்டும் நாங்கள். 64 கலைகளில் ஒன்று அக்னி ஸ்தம்பனம். அக்னி ஸ்தம்பனம் என்றால் நெருப்பை கட்டுப்படுத்துற நிறுத்துற தன்மை. சம்பந்தர் இட்ட ஈடு எரியாமல் இருந்தது சமணர்களுடன் வாதி செய்யும் பொழுது, அக்னி ஸ்தம்பனம். அடுத்தது சம்பந்தர் ஏட்டை வைகை ஆற்றிலே இடுகின்றார் சமணர்களுடன் வாதிடுகின்ற பொழுது, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதுகின்ற ஏட்டை அவர் தன்னுடைய கையாலே எழுதிய அந்த திருப்பாசுரத்தை ஆற்றிலே வைகை ஆற்றிலே விட அது ஆறு எதிர்கொண்டு ஓடி கரை சேர்ந்தது. அது கரை சேர்ந்த இடம் திருவேடகம். இன்றைக்கு மதுரைக்கு போனால் அதை பார்க்கலாம்.
திருவேடகம்
அது என்ன? ஜலஸ்தம்பனம், தண்ணீரை கட்டுப்படுத்துகின்ற தன்மை. வாக்கு ஸ்தம்பனம், இன்னொருவர் கதைக்கு வந்தால் அவர்களுடைய வாக்கை கட்டுப்படுத்துகிற தன்மை. மாணிக்கவாதகர் செய்கிறார் இல்லையா, பௌத்தர்கள் வாதிட வந்த பொழுது அவர்களை ஊமையாக்கினார் இல்லையா, அது வாக்கு ஸ்தம்பனம்.
அவர்களுக்கு அந்த கலைகள் இயற்கையாகவே வருகிறது.
இந்த கலைகள் எல்லாம் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றது. இப்படி நிறைய கலைகளோ, யானையேற்றம், குதிரையேற்றம், பட்சிகளுக்கு பேச்சு பழக்குதல், இப்படி 64 கலைகள் இருக்கின்றன. 64 கலைகள் இருக்கின்றன. இந்த 64 கலைகளுக்கு இவருக்கு தாமாக வந்தது.